ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சேக்கிழாரும் சேயிழையார்களும். வழங்குபவர் விமலா சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அமர்நீதி நாயனார் ஒரு வணிகர், பழையாறையிலே வசிக்கின்றார். திரு நல்லூரிலே ஒரு மடம் அமைத்து அடியார்கள் வந்து செல்வதற்கு எல்லாம் ஏற்பாடுகளும் செய்து வைத்திருக்கின்றார். பொன் முத்து ரத்தினம் ஆடைகள் எல்லாவற்றையும் வாணிபம் செய்கின்றார். சிவபெருமான் மீதும் சிவனடியார்கள் மீதும் அதீதமான ஒரு பக்தி. சிவனடியார்களுக்கு அமுதும் வழங்கி கந்தை கீழ் கோவணம் மூன்றும் வழங்குகின்றார். கந்தை என்பது நாலந்து அடுக்காக வைத்து நூல்களால் நூல் இலைகளால் பின்னப்பட்ட வஸ்திரம் துணி. கீழ் என்பது அந்த கோவணத்தை இடுப்பில் கட்டுவதற்காக கோவணத்தை இணைப்பதற்கு உரிய இடுப்பில் கட்டக்கூடிய கயிறு என்று நாம் பார்க்கின்றோம். இதை எல்லோருக்கும் வழங்கிக் கொண்டே இருக்கின்றார். இவருடைய அன்பை உலகுக்கு உணர்த்தும் பொருட்டு இறைவர் ஒரு நாள் இவர் வீட்டுக்கு ஒரு அடியவராக வருகின்றார். வந்து, நான் நீராடி விட்டு வருகிறேன், இது உங்கள் வீட்டில் இருக்கட்டும் என்று தன்னுடைய கையில் வைத்திருந்த தண்டில் இருந்திருந்த இரண்டு கோவணங்களில் ஒன்றை எடுத்து அமர்நீதி நாயனாரிடம் கொடுத்துவிட்டு குளிக்கச் சென்று விட்டார். மீண்டும் அவர் வருகின்றார். வந்து கோவணத்தை கேட்கிறார். வரும்போதே மறைத்தாயிற்று. ஆகையால் இவர் வந்தவுடன் கேட்கின்றார். அவரும் தேடி தேடி பார்க்கின்றார், கிடைக்கவில்லை. ஐயா, எத்தனை கோவணங்கள் வேண்டுமானாலும் நான் தருகிறேன், நீங்கள் கொடுத்த கோவணத்தை காணவில்லை என்று சொல்லுகின்றார். அது எப்படி, எல்லோருக்கும் நீர் வழங்கி கொண்டிருக்கிறீர் என்று சொல்லுகின்றார்கள், அதை நம்பித்தான் நான் இங்கு வந்தேன். நான் வந்து கொடுத்த கோவணத்தை காணவில்லை என்றால் என்ன நடக்கிறது இங்கே என்று அவர் சொல்கிறார். மிகவும் மன வருத்தமாக இருக்கிறது அமர்நீதி நாயனாருக்கு. சரி, இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள், நான் செய்கின்றேன் என்று சொல்லுகின்றார். ஒரு ஒரு தட்டிலே என்னிடம் இருக்கக்கூடிய நான் ஒரு இந்த கோவணத்தை தருகிறேன், அதற்கு எடைக்கு சரிக்கு சமமான பொருளை நீ கொடு என்று கூறுகின்றார். அவர் என்னிடம் இருக்கும் எல்லாவற்றையும் தருகிறேன் என நீ இந்த எடைக்கு தந்தால் போதும் என்று சுவாமி சொல்லுகின்றார். ஒரு தட்டிலே இறைவன் கொடுத்த கோவணம் இருக்கிறது. அடுத்த தட்டிலே இவர் ஒவ்வொரு கோவணமாக அடியார்களுக்கு என்று தைத்து வைத்திருந்த அந்த கீழ் கோவணம் எல்லாவற்றையுமே எடுத்து எடுத்து வைக்கின்றார். கந்தை எல்லாவற்றையும் எடுத்து வைக்கின்றார். ஆனால் அது சமமாகவில்லை, மேலேயே இருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொன் பொருள் எல்லாவற்றையும் வைத்தாயிற்று. வைக்க வைக்க அது இறைவன் தட்டுத்தான் தாழ்ந்திருக்கிறதே தவிர இவர் பொருள் வைக்கக்கூடிய தட்டு தாழவே இல்லை. என்ன செய்வது என்று இவருக்கு மிகவும் வருத்தம். எல்லா பொருளையும் வைத்தாகிவிட்டது. இப்போது அடியேன் என்ன செய்ய வேண்டும்? அடியேனும் அடியேனுடைய மனைவியும் சிறுவனும் மட்டுமே எஞ்சியுள்ளோம், நாங்கள் இத்தட்டில் ஏறலாமா என்று அவரிடம் ஒப்புதல் கேட்கின்றார். சரி, ஏறுங்கள் என்று சொல்ல ஐந்தெழுத்தை ஓதிக்கொண்டு திருநீற்றை அணிந்து அதனை நாங்கள் பேணி வாழ்வது உண்மை என்றால் நாங்கள் ஏறியதும் இந்த துலா கோலில் தட்டு நேராக நிற்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த வந்த அடியவரின் பாதங்களிலும் வீழ்ந்து வணங்கி ஐந்தெழுத்தை ஓதிக்கொண்டு மூன்று பேரும் அந்த தட்டில் ஏறுகின்றார்கள். அது சமமாகிறது. இதை பார்த்தவுடன் எல்லோரும் அதிசயிக்கின்றார்கள். ஒரு கோவணத்திற்கு இவ்வளவு பொருட்கள் இந்த பக்கம் வைக்க வேண்டி வந்ததே என்று. அதாவது ஒரு தட்டில் அன்பு, ஒரு தட்டில் அருள். அருள் அன்புக்கு தாழ்ந்துதான் இருக்கும், இது வழக்கு. இறைவன் கோவணம் இடும் தட்டு தாழ்ந்தே நின்றது. தாழ்தல் என்பதற்கு விரும்புதல் என்றும் ஒரு பொருள் இருக்கிறது. ஆக அருள் அன்புக்கு இறங்கி வருதல் இயல்பாகும் என்று நாம் இதன் மூலம் உணர முடிகின்றது. ஆக மிக அழகான முறையிலே கணவர் அந்த தராசிலே ஏறும்போது அவரை பின்தொடர்ந்து அம்மையாரும் குழந்தையோடு ஏறி இருக்கிறார் என்றால் இவர்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த காலத்திலே, சதியும் பதியும் என்று நாம் இதன் மூலம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அருமையான ஒரு வாழ்க்கையை இவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். நாம் மண்ணில் பிறந்தால் நமக்கு எதற்காக பிறக்கிறோம் என்றால் இரண்டு பயம். ஒன்று, அண்ணலார் அடியார் தமை அமுது செய்வித்தல், கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டார்தல் என்று. ஆக அதைத்தான் இவர்கள் செய்து வாழ்ந்து வந்ததால் அதன் பயனாக இறைவனை இப்படி அருகிலே பார்த்து உரையாடி அவர் திருவடிகளிலே விழுந்து வணங்கி பேர் பெறக்கூடிய ஒரு பாக்கியம் இவர்களுக்கு இருந்திருக்கிறது. எல்லோரும் பார்க்க அந்த துலா கோலே விமானமாக மாறி அதில் இருந்தபடியே இறைவனை அவர்கள் ரிஷப வாகனத்தில் வந்து அம்மையும் இறைவனையும் வணங்கி இங்கிருந்து நேராக கைலாயம் சென்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த அம்மையாரையும் வணங்கி கொண்டு அடுத்தபடியாக இளையான்குடி மாற நாயனார். இதே கருத்து தான். மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன், அடியார்களுக்கு அமுது கொடுக்க வேண்டும். அந்த பணியை இளையான்குடி மாற நாயனார் மிக அழகாக செய்து வந்தார். அவர் ஒரு வேளாளர், அவர் அதனை செய்து வருகின்றார். இங்கனம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது திடீரென்று வறுமை வருகின்றது. வறுமை வினையின் காரணமாக வந்தால் அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டும். திருவருளால் வறுமை வந்தால் நிச்சயமாக மாறும். அதை ஒரு காரணமாகத்தான் இறைவன் வறுமையை உண்டாக்குவார், பின்பு அருள் கிடைக்கும் என்பதை நாம் பலருடைய வரலாற்றிலும் பார்க்கின்றோம். ஆக ஒரு இவர்கள் இருவரும் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். வறுமை வந்தாயிற்று. இரண்டு நாட்களாக இவர்களை சாப்பிடவில்லை, ஒருவரையும் காணவும் இல்லை, வந்து உதவுவாரும் இல்லை என்பதால் அதன் பின்பாக இவர்கள் கதவை அடைத்துவிட்டு உள்ளே செல்கின்றார்கள். இரவு நேரம், மழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே வாசல் கதவு தட்டும் ஓசை. யார் என்று அடியார் சென்று திறந்து பார்த்தால் அங்கே ஒரு வயதான முதியவர் வந்திருக்கின்றார். அவர் மழையிலே நனைந்து வந்திருக்கின்றார். அவரை உள்ளே அழைத்து, ஐயா நீங்கள் இந்த ஈரம் போக துவட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, சற்று இழைப்பாருங்கள், இதோ வருகிறேன் என்று சொல்லிவிட்டு, நமக்கு உணவில்லை, அதை பற்றி கவலை இல்லை, ஆனால் வந்த அடியவருக்கு பசி தீர்க்க வேண்டுமே, நாம் என்ன செய்வது, அவருக்கு அமுது செய்வதற்கு என்று அவர் மனைவியிடம் கேட்கின்றார். இன்றைய காலகட்டத்தில் எல்லோரும் என்ன சொல்ல முடியும் இதற்கு பதில் என்றும், என்ன செய்ய முடியும், வீட்டில் ஒன்றும் இல்லை, நேரமும் ராத்திரி நேரம், இப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்போமாவது ஃப்ரிட்ஜெலாம் இருக்குது, நல்ல நிறைய பொருளை நம்ம வாங்கி வீட்டில் சேமித்து வச்சுருக்கோம், அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. ஏற்கனவே இவர்களுக்கு ஏழ்மையாகவும் இருந்ததுனால எல்லா பொருளும் இல்லை, வீட்டில் ஒன்றுமே கிடையாது, என்ன செய்யலாம் என்று கேட்கும்போது மிக அழகாக மனைவியார் அவருக்கு யோசனை சொல்கின்றார். திருக்குறளிலே அமைச்சர் அமைச்சு என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் ஆண்டது அமைச்சு என்று அந்த குறள் சொல்கிறது. அதாவது செயல் செய்வதற்கு உதவியாகவும் ஏற்ற காலமும் செய்யும் முறையும் அது நடைபெற மேற்கொண்ட செயலும் என்னும் இவற்றை ஆராய வல்லவனே அமைச்சன் என்று அந்த குறள் சொல்கிறது. ஆக கணவர் கேள்வி கேட்டவுடன் இந்த அம்மையார் மிக நன்றாக யோசித்து, நீங்கள் நாம் இன்று பகலில் விதைத்தோம் அல்லவா, அந்த விதை நெல்லை கொண்டு வாருங்கள், அதை வைத்து நாம் அவருக்கு அமுதுபடுத்தி விடலாம் என்று சொல்லுகின்றார். கும்மிருட்டு, மழை பெய்கின்றது. ஒரு கூடை எடுத்து தலை மீது கவுத்தி கொண்டு பகலிலே சென்ற அந்த ஞாபகத்தின்படி காலை தடவி 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 அந்த இடத்திற்கு செல்கின்றார். பகலில் விதைச்ச இடத்திற்கு சென்று அந்த நெல்லை எல்லாம் அதிலே சேகரிக்கின்றார். சேகரித்து வீட்டுக்கு வருகின்றார். அம்மையார் இவர் அங்கே சென்றிருக்கிறார் என்று வீட்டிற்குள் சென்று ஓய்வெடுக்கவும் இல்லை, உறங்கவும் இல்லை, வாயிலிலேயே நின்று பார்த்து கொண்டிருக்கின்றார். இவர் வரவும் அந்த நெல்லை வாங்கி கொண்டு அதில் இருக்கும் சற்றை எல்லாம் சுத்தமாக கழுவுகின்றார். இப்போது இந்த நெல்லை பதப்படுத்துவதற்கு நெருப்புக்கு என்ன செய்வது, விறகுக்கு என்று அவர் கேட்க, நாயனார் உடனே வீட்டில் இருக்கக்கூடிய உத்தரக்கட்டைகளை வெட்டி போடுகின்றார். அம்மையார் அதை எடுத்து வீட்டு கூரையில் இருந்து வெட்டி போட்ட விறகுகளை எடுத்து நெருப்பை வைத்து இந்த நெல்லை நன்றாக வறுத்து அதை ஊமியெல்லாம் நீக்கிவிட்டு அதனை பக்குவமாக சமைக்கின்றார். அடுத்து இதற்கு கறி சமைப்பதற்கு என்ன வேண்டும், வீட்டில் காய்கறியும் கிடையாது, அக்கம் பக்கத்தில் யாரிடமும் கேட்கக்கூடிய நேரமும் தவறிவிட்டது, என்ன செய்யலாம் என்று சொல்லும் பொழுது, கொல்லைப்புறத்திலே புலிகளை விட்டு வெளியே வராத அளவிலே கீரைகள் முளைத்திருக்கிறது, அதை எடுத்து பாருங்கள் என்று சொல்ல அவர் அங்கும் சென்று கையால் தடவி அவற்றை வேரோடு எடுக்கின்றார். இணைகளை எல்லாம் வேரோடு புடிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் இவங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கு வேற எதுவுமே இல்லை. வாசத்தை வேரோடு களைவது போல அவர் கீரைகளை எல்லாம் பறித்து கொண்டு வந்து கொடுக்க அதை நன்றாக சுத்தம் செய்து, நல்ல சமயோஜிதம் உள்ள ஒரு பெண்மணி என்றால் இருப்பதை வைத்து பலவிதமாக சமைத்து உணவளித்து விடுவார்கள். அதுபோல் அந்த அம்மையார் கொடுத்த கீரியை வைத்தே குழம்பு கறி என்று எல்லாவற்றையும் சமைத்து அடியவரை எழுப்புங்கள், அவருக்கு அமுது கிடைக்கலாம் என்று சொல்கின்றார். இவர் சென்று அங்கே சோர்ந்து நித்திரையில் இருப்பது போல் இருக்கக்கூடிய அடியவரை கண்டு, ஐயா எழுந்திருங்கள், அமுது செய்யலாம் என்று கூறுகின்றார். அவர் எழுந்து உடனே ஒரு ஜோதி வடிவமாக காட்சி, அதை கண்டு இருவரும் அப்படியே அஞ்சி வழிபட்டு நிற்கின்றார்கள். அடுத்த கணமே அவர்கள் ரிஷப வாகனத்திலே சுவாமியும் அம்பாளும் வருவதை பார்க்கின்றார்கள். அவர்கள் அடுத்தபடியாக வீட்டிலே அவர்களுக்கு குபேர சம்பத்து எல்லாம் நிறைகிறது என்று நாம் பார்க்கின்றோம். அதாவது இல்லாள் அகத்திற்க இல்லாதது எதுவும் இல்லை என்று சொல்லுவார்கள். ஒரு பெண் வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் இல்லை என்று சொல்லக்கூடிய சொல்லே இருக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் எதையும் கொடுக்கும்படியாகத்தான் அந்த பெண்மணி அந்த வீட்டை ஒரு பண்பான முறையிலே வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இங்கனம் இவர்கள் இவ்வளவு சிறப்பாக பணி செய்ததால் அன்பனே அன்பர் பூசை அழித்த நீ அணங்கினோடும் என்று இந்த அம்மையாரை சொல்லுகின்றார் இறைவன். என் பெரும் உலகம் எய்தி இருநிதி கிழவன்தான் இக்குபேரன் வழங்கக்கூடிய முன்பிற நிதியம் ஏந்தி மொழிவழி ஏவல் கேட்ப இன்பம் ஆர்த்தி இருக்க என்றே அருள் செய்தான் எவர்க்கும் மிக்கான் என்று செக்கிழார் பெருமான் கூறுகின்றார். இவர்கள் இந்த மாதிரி ஒரு வாழ்வு பெறுவதற்கு எது காரணம் என்றால் அம்மையாருடைய அருமையான அந்த ஒரு மந்திரி போல் சொல்லக்கூடிய ஒரு மதியுகமும், சலிப்பில்லாமல் இந்த இரவு நேரத்திலே இருள் இந்த நேரத்திலே எதுவுமே இல்லாவிட்டாலும் எதை வைத்தாயினும் வந்த அடியவருக்கு நாம் எதுவாவது படைக்க வேண்டும், அதுதான் நாம் மண்ணில் பிறந்ததற்குரிய பயன் என்று அவர்கள் உணர்ந்து செய்தார்கள். அதுதான் இதிலே போற்றப்படுகின்றது என்று நாம் பார்க்கின்றோம். இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மாணாக்கடை என்று வள்ளுவரும் இந்த கருத்தை நமக்கு அழகாக வலியுறுத்தி சொல்லுகின்றார் என்று பார்க்கின்றோம். அடுத்தபடியாக மெய்ப்பொருள் நாயனார் அவருடைய வரலாற்றிலே அவர் உறங்கிக் கொண்டிருக்க அருகிலே அரசியார் இருக்கின்றார். முத்தநாதன் உள்ளே செல்கின்றான். இவர் எழுப்புகின்றார். அரசன் வணங்குகின்றார். மெய்ப்பொருள் நாயனார் என்ன என்று கேட்கும்போது ஆகம கருத்துக்கள் சொல்ல வந்திருப்பதாக சொல்லவும் சொல்லுங்கள் என்று கேட்கும் பொழுது உனக்கு மட்டும்தான் தனித்து சொல்லுவேன், உன் மனைவி இங்கு இருக்கக்கூடாது என்றதும் நீ போகலாம் என்று அவர் சொல்லவும் அந்த புறத்தை விட்டு அவர் உள்ளே சென்று விட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். அதன் பின்பு வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியும். தத்தனிடம் நீ முத்தநாதனை கொல்லாமல் பத்திரமாக கொண்டு வெளியில் விட்டுவிடு என்று மெய்ப்பொருள் நாயனார் சொல்ல அவரும் கொண்டு விட்டுவிட்டு வந்து இவரை கண்டு நான் விட்டு வந்து விட்டேன் என்று சொல்ல அதுவரையிலும் உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருந்தவர் மனைவியையும் மக்களையும் அழைத்து இறைவன் மீது எப்போதும் நீங்க அன்போடு திருநீற்றின் பக்தியோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அவர் சொன்ன வழியிலே இவரும் பின்பற்றி வாழ்ந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இதற்கு அடுத்தபடியாக தத்தையார் நமது மாணிக்கவாசக சுவாமிகள் அழகான ஒரு வாசகம் சொல்லியிருப்பார். கண்ணப்பன் ஒப்பதோ அன்பின்மை என்று யாராலும் கண்ணப்ப தேவ நாயனார் போல அன்பு செலுத்த முடியாது என்று நாம் பார்க்கின்றோம். நால்வருமே அவரை பாடியிருக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். உடுப்பூர் அங்கே வேடர் சேரியிலே வேடர் மரபிலே பழமையான ஆன்ற தொல்குடியிலே வேடர் தலைவர் நாகன் இருக்கின்றார். அவருடைய மனைவியார் தத்தையார். இவர்கள் இருவருக்கும் குழந்தை பேறு நாள் தள்ளிக்கொண்டே செல்லுகின்றது. ஆகையால் குறிஞ்சி நிலத்தில் இருப்பவர்கள் முருகனை வழிபாடுவார்கள் அல்லவா, அங்கே முருகனுக்கு வழிபாடு செய்யக்கூடிய தேவராட்டி என்ற பெண்மணியை அழைத்து இதற்காக சிறப்பான வழிபாடுகள் எல்லாம் செய்ய சொல்லுகின்றார்கள். அங்கனம் செய்த பின்பு அம்மையார் மணிவயிறு வைக்கப் பெற்று அருமையான மாதந்தோறுமே முருகப்பெருமானுக்கு வழிபாடுகள் நிகழ்த்தி கொண்டே வர சரியான பருவம் வந்ததும் அழகான குழந்தை ஆண் குழந்தை திண்மையாக இருந்ததால் திண்ணன் என்று பெயரிட்டார்கள். அவருடைய வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியும். பட்டினத்தடிகள் மிக அழகாக கூறுவார். நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன் என்று அப்படிப்பட்ட அன்பு இறைவன் மீது. பிறந்தது வேடர் குலம், அதிலே உள்ள தொழில்தான் தினமும் வேட்டையாடுதல் தான். அதிலும் அன்று கன்னி வேட்டைக்கு போகிறார் என்பதால் அவருக்கு எல்லா வழிபாடுகளும் செய்து எல்லோரும் ஆசீர்வதித்து வாழ்த்தி அனுப்புகின்றார்கள். அப்போது தேவராட்டியையும் அழைக்கின்றார்கள். அவள் வந்து இவருக்கு அட்சதைகளை எடுத்து இவர் தலையில் இட்டு உன் வலிமை மிகவும் பெரியது, இது நம்மால் அளவிடற்கு அரியது, ஆதலால் நீ சிறந்து வாழ்வாய் என்று வாழ்த்தி அனுப்புகின்றாள். அது குறிஞ்சி நிலத்தில் பெண்கள் இங்கனம் பூசிப்பார்கள் என்பது இந்த வரலாற்றிலே நமக்கு அறிய முடிகின்றது. ஆக அதன் பின்பாக இவர் கன்னி வேட்டைக்கு செல்வதும் மிகுந்த தாகம் எடுப்பதால் அந்த பொன்முகலி ஆற்றிலே நீரை முகந்து குடிக்க முற்படுவதும் அப்போது கண்ணிலே தெரிகின்ற காலத்தி மலையை பார்த்து இது என்ன என்று நாணனிடம் கேட்க அவன் குடுமியான் மலை என்று சொல்லி அங்கே குடுமித்தேவர் இருக்கிறார் என்று சொல்லி இவர் அந்த படிகளை ஏறும்போது சோபான முறையிலே எல்லா எதெல்லாம் நீங்க வேண்டுமோ எல்லாம் நீங்க ஆயிட்டு பக்குவ ஆன்மா மேலே இறைவன் அருகிலே சென்று விட்டது என்று நாம் காண்கிறோம். அவருக்கு ஆகமம் எல்லாம் இந்த பிறவியிலே அவர் படிக்கவில்லை. அந்த ஆகம செய்திகள் எல்லாம் அவருக்கு தெரியாது. ஆனால் அன்பு அவரிடம் மிகுதியாக இருக்கிறது. ஆகையால் அவரை பார்க்கின்றார். இவர் எப்படி இந்த காட்டிலே தனியாக இருக்கிறார் என்று நினைத்து அஞ்சுகிறார். இவருக்கு துணையாக நான் இருப்பேன் என்று நினைக்கின்றார். அந்த வேட்டையாடியதை எல்லாம் பதப்படுத்தி அவருக்கு வந்து நிவேதனமாக வைக்கின்றார். அவருக்கு பூஜை செய்வதற்கு அபிஷேக நீரை வாயிலும், அவருக்கு சூட்டுவதற்கு காட்டில் உள்ள மலர்களை படித்து தனது முடியிலும் செருகிக்கொண்டு முன் கையிலே திருவமுதை ஏந்தி கொண்டு முந்தைய நாள் நிர்மாலியம் என்று சொல்வோமல்ல, அதை செருப்பு காலால் நீக்கி வாயிலிருக்க நீரால் அபிஷேகமும் முடியிலிருக்கும் பூவையும் தூக்கி வைத்து இந்த காட்டில் கிடைக்கும் இறைச்சியையும் நிவேதனமாக வைக்கின்றார் என்று பார்க்கின்றோம். சிவகோசரியார் ஆகம முறையில் வழிபாடு செய்பவர். அவர் இங்கே என்ன அபத்தம் நிகழ்கிறது என்று தெரியவில்லையே என்று மிக அனுசிதமாக இருக்கிறதே என்று வருந்த, இங்கனம் இப்படி நடந்து கொண்டே இருக்கிறது. தினந்தோறும் இவர் இங்கனம் பூசை செய்வார். சிவகோசரியார் வந்து அதை தூய்மைப்படுத்தி பூசை சென்று செய்து செல்வார். மீண்டும் அவர் மறுநாளும் வந்து அதை மாற்றுவார். இப்படியே நடக்கிறது. ஐந்தாம் நாள் இறைவன் சிவகோசரியாருக்கு ஒரு அருமையான விஷயத்தை உணர்த்துகிறார். கண்ணப்பரை பற்றி என்ன என்றால், திண்ணனார் தான் இதுவரையிலும் அவரை பற்றி சொல்லுகின்றார். அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பாகும் என்றதும், அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவென்றும், அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்றும், அவனுடைய நிலை இவ்வாறு அறி நீ என்று அருள் செய்தார் என்று பார்க்கின்றோம். அவரை பற்றி நீ தவறாக நினைக்க வேண்டாம். வடிவமே அன்பின் வடிவமாகத்தான். அவர் அன்பு உருவம்தான். அவருடைய அறிவு மெய் அறிவு, என்னை பற்றி அறியக்கூடிய அறிவு தான் அவருக்கு இருக்கின்றது. அடுத்தபடியாக அவனுடைய செயல்கள் எல்லாம் எனக்கு இதமாகத்தான் இருக்கின்றது. இன்னும் அவன் கால் செருப்பு காலால் இந்த நிர்மாலயத்தை அகற்றும் போது சுப்பிரமணியன் வந்து என் மீது விளையாடும் போது இருந்ததை விட நான் மகிழ்கிறேன் என்று சொன்னாராம் இறைவன். அஞ்ஞனும் அவர் சொன்னதை கேட்டதும் நான் ஏதோ அனுசிதம் என்று நினைத்து தவறிழைத்து விட்டேனே என்று சிவகோசரியார் வருந்துகின்றார். அப்புறம் நிறைவு நாள் என்று பூஜையை செய்துவிட்டு இறைவன் சொன்னபடி மறைந்திருந்து பார்க்கும்போது இறைவன் கண்ணிலிருந்து ரத்தம் வருவதும், அதை பார்த்து அன்பினால் இவர் எங்கனம் துடிக்கின்றார். கண்ணப்பதே முதலில் தடுத்து தடுத்து பார்க்கின்றார், துடைத்து துடைத்து பார்க்கின்றார், நிற்கவில்லை. என்ன செய்தாலும் நிற்கவில்லை. செய்வதறியாமல் அங்கேயே சிறிது நேரம் கண்ணை மூடி அப்படியே இருந்து விடுகின்றார். அதன் பின்பாக மூலிகை சாறுகளை கொண்டு வருவதற்கு கீழே சென்று மூலிகை சாறுகளை எல்லாம் விடுகின்றார், நிற்கவில்லை. அதன் பின்புதான் ஊனுக்கு ஊன் என்று தனது கண்ணை இழந்து அப்ப அவரது கண்ணிலிருந்து வந்த குருதி நின்றது என்று பார்க்கின்றோம். அவ்வாறு தனது கண்ணை எடுத்து இறைவன் திருக்கண்ணில் அப்பியதால் இவருக்கு கண்ணப்பர் என்ற திருநாமம் வந்தது என்று பார்க்கின்றோம். கருணையே வடிவான இறைவனுக்கு இறைவனுடைய திருக்கண்ணிலே கொண்டு தன்னுடைய கண்ணை இவர் பொருத்துகின்றார் என்றால் எப்பேற்பட்ட அன்பு. அதன் பின்பு இறைவன் அதோடு மேற்கொண்டு இவருடைய அன்பை வெளிக்காட்ட அடுத்த கண்ணிலும் குருதி வரும்படியாக செய்ய, இப்போது இவர் யோசிக்கின்றார், அந்த கண்ணை பார்ப்பதற்கு இந்த கண் இருந்தது, இப்போது இந்த கண்ணை எப்படி நாம் அடையாளம் காண்பது? நம் கண்ணை எடுத்து விட்டால் இரண்டு கண்ணும் இல்லாத நம்மால் எப்படி அவருக்கு சரியான இடத்திலே கண்ணை பொருத்த முடியும் என்று நினைக்கின்றார். அதற்காக அடையாளமாக காலை அதிலே வைத்து கொண்டு அம்பை கொண்டு கண்ணை நிம்ப போகின்றார். இப்போது அந்த அம்பு இருக்கும் இவருடைய கரத்தை இறைவனுடைய திருக்கரம் வந்து பற்றுகின்றது. நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப, என் அன்புடை தோன்றலே நில்லு கண்ணப்ப என்று சொல்லி அதன் பின்பு நடந்ததெல்லாம் நாம் பார்க்கின்றோம். ஆக இவருடைய பணியை நாம் என்ன என்று சொல்லுவது? இப்பேற்பட்ட முழுக்கம் முழுக்க பக்தியின் வடிவமாகவே இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை பெறுவதற்கு இந்த தத்தையார் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும்? என்ன மாதவம் செய்தனை நெஞ்சமே என்று அப்பர் சுவாமிகளும் கூறுவார் அல்லவா? அது போல அதன் பின்பாக அவரை கரத்தால் பிடித்த இறைவன், நீ எப்போதும் எனக்கு வளமாக நில் என்று தனக்கு வலப்புறத்திலே அவரை நிறுத்தி இருக்கிறார் என்று நாம் திருக்கோயிலுக்கு சென்றால் இறைவன் முன்பாக பஞ்சபுராணம் பாடும்போது இந்த அவனுடைய வடிவெல்லாம் என்ற பாடலை பாடினால் மறக்காமல் இறைவனுக்கு வலப்பக்கம் இருக்கும் அன்பின் வடிவமாக இருக்கக்கூடிய கண்ணப்பரையும் சேர்த்து வணங்கலாம் என்று பார்த்து கொண்டு தேவராட்டியையும் நாம் பார்த்தோம். அவள் மீண்டும் அவரை சென்று அழைப்பதற்காக எல்லோருடனும் காட்டிற்கு வந்தாள் என்றும் நாம் பார்க்கின்றோம். ஆகையால் இவர்கள் இருவருமே மிக்க புண்ணியம் செய்திருக்கின்றார்கள் என்று, ஏனென்றால் பின்னால் இவருக்கு இவ்வளவு சிறப்புகள் நடக்க இருப்பதைத்தான் அந்த அம்மையார் அன்று அச்சதை போட்ட வாழ்த்தும் பொழுது சொன்னார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அவர்கள் இருவருமே மிகவும் பாக்கியம் செய்த பெண்மணிகள் என்று சொல்லி, செக்கிலார் பெருமான் போற்றக்கூடிய செயலையார்களில் இவர்களும் இடம்பெற்றுள்ளார்கள் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளைக்கு அனைவரையும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.